ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு 2 சூத்திரம், 102 பாடல் முதல் 113 பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
செய்த வினையே சேதமில்லாதபடி அந்த வினை முழுவதையும் சிவன் ஏற்றுக்கொண்டு பலனை தருகிறார். அந்த வினையை ஏற்றுக்கொள்ளுவன் யாரு? சிவன். அதுதான் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்று நின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசன். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசன். அதனாலே நாம் செய்கின்ற, நினைக்கின்ற, பேசுகின்ற எல்லாவற்றையும் கணக்கில் எழுதி விடுகிறோம். அதுல யாரும் தப்ப முடியாது. ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈஸ்வரன் போட்ட கணக்கு மாறவில்லை, போய்விடுந்தார் என்றார் போல. அதனாலே அவனுடைய கணக்கில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அதனாலதான் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே என்றார். ஆகவே இப்படி 102 பாடல்ல இப்படி விளைந்தது உணவின் பொருட்டு, விளைந்த தானியம் முதலியவை பின்பு உணவுமாய் யுத்தமாய் பிரயோசனப்படுதல் போல நாம் என்னும் முனைப்போடு செய்யப்படும் இதமகிதங்கள் புண்ணிய பாவங்களாய் விளைந்து பின் இன்ன இன்ப துன்ப பயன்களை தருவதாய் அவற்றை அனுபவிக்கும் இடத்து உண்டாகும் இதமகிதங்களுக்கு காரணமாயும் இருக்கும். அதனாலே வினை எப்படி செய்யணும்? வினை செய்யாமல் ஆன்மா இருக்காது. வினை செய்யாமல் நினைக்காம இருக்க மாட்டான், பேசாம இருக்க மாட்டான், செய்யாம இருக்க முடியாது அல்லவ. அப்படின்னா சடம் தானே, அது செய்யலன்னா சடமா தானே கிடக்கும். அறிவுடையதாகினாலே இது நினைக்க செய்யும், பேச செய்யும், செய்ய செய்யும். ஆனா அது அத்தனையும் சிவசம்பந்தமாக செய்ய வந்துட்டான்னு வச்சுக்க, அதையும் சிவன் அருளால செய்கிறோம் என்று நினைத்தான்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் சிவஞானி ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போச்சு. அதனாலே அப்படி வினை என்பது செய்யாமல் இருக்க முடியாது. மனிதன் தான் நினைச்சுத்தான் ஆகணும், பேசித்தானே ஆகணும். அதே வாயே வாழ்த்து கண்டாய், விஷம் இருக்காது. விஷம் இருக்குன்னா சொன்னாரு, விஷத்தான் சொல்றாரு. மத யானை உரி போர்த்து தெய்வாள் காட்டகத்தாடும் பொறாண்டனை வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினைய நிமிர் குஞ்சடை நின் மலனை மஞ்சாடும் மலை மங்க மணாளனை நெஞ்சே நீ நினைக்காம இருக்காது, அவன் பேசாம இருக்காது, அவனை பேசு. அதான் மடைமாற்றுன்னு சொல்றது. சித்தாந்தத்துல மடைமாற்று என்று சொல்லுவோம். புல்லு கிடைக்காது, நெல்லு கிடைக்கும். அதான் மடைமாற்று. அடக்கிறதல்ல, அடக்கிறதல்ல. அஞ்சு அடக்கு அடக்கன்பார் அறிவிரோர் என்பார் திருமந்திரத்தில். அஞ்சு அடக்கு அடக்கன்பார் அறிவிடா, அஞ்சு அடக்க அறிவர் இந்தியது. அதனாலே அடக்கு அடக்கினால் அடங்காது மடக்கா, புரியுதா? அடக்கினால் அடங்காது. எல்லாரையும் அடக்குவா, அவன் மனசு அடக்க முடியும். எல்லாரையும் அடக்கிற அதிகாரி கூட அவன் மனச அடக்க முடியும். அதனாலே சிவபக்தராஜ கோவில் என்ன பண்ண வேணும்? அடக்காம அவன் பக்கமா திருப்பி விடணும். அதான் மடக்கல். தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி அல்ல மடக்கி. தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சுரும்பாரமல இண்ட கட்டி வழிபாடு செய்யும் இடமென்பார் வந்து வாட மாங்கன்று துள்ளவரை கட்டை வாய சுனநீல மொட்டலரும் காதாரன் விளந்துடா. ஆகையினாலே இப்படி கருவிகரணங்களை எல்லாம் சிவன்பாலே ஆக்கிவிடு. கருவிகரணங்களை எல்லாம் சிவ சம்பந்தமாக ஆக்கிவிடுதல். அப்படி சிவசம்பந்தமாக ஆக்கிவிடும் போது அவன் செய்வதெல்லாம் சிவ புண்ணியமாக மாறுகிறது. சிவ புண்ணியமாக மாறும் போது அவன் நான் செய்கிறேன் என்று செய்யாமல் செய்யும் போது பரவி இல்லாமல் போகிறான். ரொம்ப சுருக்கமான வழிதான், ஆனா சாமானிய வழி, ரொம்ப சுருக்கமான வழி. ஆகையினால இப்படி அந்த 102 பாடலை சொல்லி அதுக்கு மேல 103 பாடல். இதம் ஆயுதங்கள் என்பது இகம் மன வாக்கு காயத்து இதம் உயிர் குறிஞ்சி செய்தல் இதம் அகிதங்கள் என்பது. இதம் என்றால் நன்மை, அகிதம் என்றால் தீமை. இதம் என்றால் நன்மை, அகிதம் என்றால் தீமை. இந்த இரண்டையும் மனம் வாக்கு காயத்தாலே உயிர்களுக்கு செய்வது, அடுத்த உயிர்களுக்கு மன வாக்கு காயங்களாலே நன்மை செய்வது இதம், அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்வது அகிதம். அகிதமற்றது செய்யாம இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு, இதம் அகிதங்களை எல்லாம் இறைவனை உயிர்கள் செய்கின்ற வினையெல்லாம் அவன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான. சிவருமான் சாட்சின்னு சொல்றதுப்பா, சிவருமான் சாட்சி. அது உபநிஷத்துல மரத்துல பழம் பழுத்து இருக்கிறது, மரத்துல பழம் பழுத்து இருக்கிறது, இரண்டு பச்சிகள் உட்கார்ந்து இருக்கிறது, இரண்டு பச்சிகள், ஒரு பச்சி உண்ணுதான், ஒரு பச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும். உண்ணான் ஒரு பச்சி உண்ணுதான்ப்பா, ஒரு பச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல சரீரத்துல சிவ ஆன்மாவும் இருக்குது, சிவமும் இருக்குதா? இது உலக பயன்களை உண்ணுது, அது சாட்சியா இருந்து பாத்துக்கலாம். சுப்பிரந்தத்துல இப்படி வந்து பாக்கியம் படுத்த மரம் ரெண்டு வச்சு, ஒரு வச்சு அந்த பழத்தை உண்ணுகிறது, இன்னொரு வச்சு பார்த்துக்கிட்டே. அதே போல இந்த சரீரமாகிய மரத்திலே வினையாகிய பயனை ஆன்மா உண்ணுகிறது, அனுபவிக்கிறது. சிவபெருமான் சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு. புரியுதா? அவனுக்கு தெரியாம ஒண்ணும் பண்ண முடியும், அவனுக்கு தெரியாம ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் சாட்சின்னு சாட்சி. ஆகையினாலே இப்படி வந்து இறைவனையை ஏற்றுக்கொண்டு அந்த வினைகளை எல்லாம் என்ன பண்றான் தெரியுமா, சிவபெருமான் கணக்கு எழுதி வச்சு ஏற்றுக்கொண்டு செய்த உயிர்களுக்கு பலன் கொடுக்கிறது. ஏன்னா வினை தானே வராது என்பது நம்முடைய சரிதான், வினை தானே வராது. இவன் வென் சென்று வினையை சேர மாட்டான், சித்தறிவுடையவனாகினாலே ஆன்மா சென்று சேராது, வினையை சென்று சேராது. வினை சடப்பொருளாகினாலே தன்னை வந்து சேராது, இது சென்று சேராது, அது வந்து சேராது. அதற்கு இடையிலே சிவபெருமான் இருந்து அந்த வினை செய்தவனுக்கு அந்த வினையினுடைய பயனை ஊட்டி வைக்கிறது, ஊட்டி வைக்கிறது, ஊட்டி வைக்கிறது, ஊட்டி வைக்கிறது. அவன் ஊட்டவில்லையானால் வந்து வினை வந்து சேராது. ஆகையினாலே சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு இத மகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவனன்றி செய்த ஆன்மாவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் சிவபெருமான் கொடுக்கிறான், இன்பத்தையும் கொடுக்கிறான், துன்பத்தையும் கொடுக்கிறான். அது செய்த வினையை வச்சு கணக்கு வச்சு கணக்கு வச்சு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறான். அவன் வந்து தனியா கொடுக்கறது கிடையாது, அவன் தனியா கொடுக்கறது கிடையாது. அதனால ஆன்மா செய்த வினைய கணக்கு வச்சு அந்த கணக்கு படி ஆகியாலே உயிர்களுக்கு பலனை கொடுக்கறது. அதே இருவினைகளையும் ஏற்றற்கு காரணம் கருணை, அவற்றின் பயன் அனுக்கிறது நிற்கிறவர்கள். அதனாலே இறைவனின் ஏற்பதென்னை இதம் அகிதங்களின் நிறைவரும் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலவையாகும். அதனாலே சிவபெருமான் ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறான் வினைய என்று சொன்னால் உயிர்கள் மேல வைத்த கருணை என்கிறான், உயிர் மேல வைத்த கருணை. இப்ப நான் புண்ணிய காரியங்களை செய்யணும், புண்ணிய காரியங்களை செய்யணுமா, புண்ணிய காரியங்களை செய்வதற்கு பலன் என்ன, இன்பம், இன்பம். புண்ணியத்தை செய்தவனுக்கு இன்பம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, அவன் ஏற்றுக்கொண்டு கொடுக்கவில்லையான இன்பம் கிடைக்காம இல்ல போய்விடும், செய்ததுக்கு செய்ததுக்கு செயலுக்கு பலன் இல்லாம இல்ல போய்விடும். புண்ணியத்தை செய்கிறோம் என்றால் அந்த புண்ணியத்துக்கு உண்டான இன்பம் கிடைக்க வேணும் அல்லவா, அது வேணா சடமாகையினால வந்து சேராத, இவன் சென்று சேர முடியாத, அதனால இறைவனை ஏற்றுக்கொண்டு கொடுக்கிறான். அதே போல செய்த தீமையையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு உண்டான நிக்கிரகத்தையும் செய்கிறான். ஆகையாலே இன்பத்தை கொடுக்கறது அனுக்கிரகம், துன்பத்தை கொடுக்கறது நிக்கிரகம். வட மொழியிலே நிக்கிரகம் அனுக்கிரகம், அது அறக்கருணை மறக்கருணை என்று சொல்லப்படும். ஆகையினாலே இறைவன் ஏற்பதென்னை இதம் அகிதங்களின் நிறை பரம் உயிர்க்கு வைத்த நேசத்தின் உலகையாகும், உயிர்மேல் வைத்த அவனுடைய எல்லை இல்லாத கருணை அன்பு அன்பு நேசத்தின். அறம்மலி அறம்மலி இதஞ்செய்வோருக்கு அனுக்கிரகத்தை செய்வான், தர்மம் மிகுந்த இதமாகிய நன்மையை செய்வர்களுக்கு அனுக்கிரகத்தை செய்கிறான், மரமலி ஐதஞ்சியின் நிக்கிரகத்தை வைப்பான். இப்படியே நன்மையை செய்தோமானால் இன்பத்தை கொடுக்கிறான், தீமையை செய்தோமானால் துன்பத்தை கொடுக்கிறான். அதனால அதுக்கு அனுக்கிரகம் என்று பேரு, இதுக்கு நிக்கிரகம் என்று பேரு. நிக்கிரக அனுக்கிரகம் அதனால கட்டாயமா உயிர்களுக்கு அவன் சேர்த்தே தீரவனும், சேர்த்தே தீரவனும். அதுக்கு மேல சொல்றாரு பாரு, நிக்கிரகங்கடான நேசத்தால் ஈசன் செய்வது, நிக்கிரகம் செய்யறான்னு வச்சுக்கோ, நிக்கிரகம்னா துன்பம் கொடுக்கறது, துன்பம் கொடுக்கறது, துன்பம் கொடுக்கறான்னு சொன்னா அது ஈசன் செய்யறது. அக்கிரமத்தால் குற்ற அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டரம் ஏற்றி நண்பன் பாவம் செய்த உயிர்களுக்கு துன்பத்தை ஊட்டுகிறான். அப்படி துன்பத்தை ஊட்டும் போது அது 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 ஏன் ஊட்டுகிறான்னு சொன்னால், இனிமேல் பாவத்தை செய்யாத, செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற, இன்னமேல் அப்படி செய்யாதே என்கிற புத்தி அதுக்கு கொடுக்கணும். வெகு பேரு துன்பம் அடைந்த ஒருப்பாடு சாமி கும்பிட வரான்ல, துன்பம் வந்த ஒருப்பாடு தானே சாமி கும்பிட வரான். அப்புறம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரான், வருவானா? வரவே. ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு எங்க குடும்பத்துக்கே இவருதான், நம்ம குடும்பத்துக்கே அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க அவங்க, அவங்க இப்ப நல்ல உச்சகட்டத்துல இருக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கே ஒரு தான் சோதனை, ரொம்ப காலமா அவர் சொன்ன மாதிரியே தான் நடக்குது, அவர் சொன்னதை கேட்டுதான் செய்வோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல உங்க பையனை கூட கல்யாணத்துக்கு பாக்கலையா அப்படின்னு கேட்டான், உங்க ஜாதகத்தை பாக்கலையான்னு கேட்டான். பாக்கணுங்கிற அவசியமே இல்லையே, நல்ல உச்சகட்டத்துல செல்வத்துல பாக்கணுங்கிற ஜாதகம் பாக்கணுங்கிற அவசியமே இல்லையே. அப்படின்னா என்ன காரணம்? இந்த நேரத்துக்கு அந்த சொல்லும் இது நிலைக்குமா இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி. அதனால துன்பம் வந்த முற்பாடு சுவாமி இல்லத்திலேயே சொல்லுகிறான் தெய்வத்தை நடுவோம். துன்பம் வந்துருச்சேன்னு சொல்லி சாமி கிட்டே போறாங்க தவிர இன்பம் வந்தவன் சாமி கிட்ட போலாங்கிற எண்ணம் வராங்க. துன்பம் வந்தவன் தான் எங்கள்ட்ட வந்து பரிகாரம் எந்த கோயிலுக்கு போனா தீர்வு. இன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்க இவ்வளவு இன்பம் சாமி கொடுத்துருக்காருங்க. பணத்து மேல பணம் சேர்ந்து வச்சு கார் வாங்கிட்டு பங்களா கட்டிக்கிட்டு எஸ்டேட் வாங்கிட்டு ஆனா சாமிக்கு என்ன செய்யணும்னு யாராவது கேக்குறாங்க? யாரும் கேட்டதே கிடையாது. இன்பம் வந்தவன் கேக்குறான். அதனாலே நிக்கரகம் என்பது சிவன் உயிர்களுக்கு தருகிறான் என்றால் அந்த உயிரை திருத்துவதற்காக கொடுப்பான். அந்த உயிருக்கு இனிமேல ஓரளவு கட்டாயம் நினைச்சு பாப்பான் துன்பம் வந்ததுக்கு காரணம் நாம பாவம் செய்தோம் பாவம் செய்திருக்கிறோம் முன்னவேன என்பதை உணர வைக்கிறான். அதனால இக்கிரமத்தினால அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இப்ப திருடன் என்ன பண்ற துன்பப்படுத்துற சில பேர் திருந்திக்கிறான். சில பேருக்கு பல பேர் திருந்த மாட்டேன் பல பேரு திருந்த மாட்டேன் சில பேர் திருந்திக்கிறான். அதனால இக்கிரமத்தினால இன்று அறம் ஏற்றுதான் இனிமேல் பாவத்தை செய்யாதே புண்ணியத்தை செய் என்று சொல்லி உணர்த்துவான். இக்கிரமத்தினாலும் இற செயல் அருளே என்றும் எந்த வகையாலும் அக்கிரமாயிருந்த நிக்கிரகமாயிருந்தாலும் சரி அனுக்கிரகமாகவும் சரி எல்லாம் அருளே. நிக்கிரகம் செய்யறதும் அருளே. அது ஒரு ஓமை வளர்க்குகிறார்களுக்கு வேலையே. தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள். தாய் தந்தை பெற்ற பிள்ளைகள் இருக்குது அல்லவா, அந்த பிள்ளைகளை அம்மா அப்பா சொன்னபடிதானே கேட்கணும். அப்படிதானே கேட்கணும். இந்த கேட்க கூடாதா? அம்மா அப்பா சொன்னபடிதானே அண்ணன் இருந்ததாக அம்மா அப்பா சொன்னபடிதானே கேட்கணும். இப்ப எத்தனை பிள்ளை இருக்குது? கேட்கற பிள்ளையே இல்லையுன்னு சொல்லலாம். அப்படிங்களா? இப்ப தினந்தோறும் ஜாதகம் அந்த பார்க்க வரவங்களாம் கேட்கிறாங்க. நாங்க சொன்னபடி கேட்டு கல்யாணம் பண்ணிக்குமா இல்ல அதிர்ஷ்டத்துக்கு பாத்துக்குமா அதை பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் கேக்குறான். அதுலயும் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணும் கவலை கிடையாது கேக்குறாங்க. அதனாலே அப்பா அம்மா சொன்னபடி கேட்கணும். தாய் தந்தை பேச்ச தட்டப்படாது. தாய் சொல்ல தட்டாரு. தாய் சிறந்ததோ கோயில் தந்த சொல்லுக்க மந்திரம் பள்ளிக்கூடத்து புத்தகத்துல கூட இல்லப்பா. இதெல்லாம் இருந்தா தொந்தரவு பிரயோசனம் இல்ல. இது செயலுக்கு வர போறதுல ஏன் போடணும்னு நினைக்கிட்டேன். இது செயலுக்கு வரப்போறது இல்ல, ஏன் தந்தை சொல்வக்க வந்து தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள். தாய் தந்தை பெற்ற பிள்ளைகள் தஞ்சொல்லாற்றின் தன்னுடைய சொல்வழியிலே வந்திடாவிடில் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவரல்ல. தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் சொன்ன மாதிரி கேட்கவில்லையானால் தவறு செய்யுமானால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள்? அடிப்பார்கள், சுடுவார்கள், கட்டி போடுவார். அந்த காலத்தில் தந்தை தாய் பெற்ற தத்தம் முதல்வர்கள் தஞ்சோராற்றி வந்திடா உடில் உருக்கி வளாரினால் வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவரெல்லாம் பார்த்திடில் வரிவே யாரும். இப்படி செய்யறாங்களே அந்த பிள்ளைய அடிக்கிறார்களே கட்டி போடுறாங்களே சுடு வைக்கிறார்களே அப்படின்னா அது அன்பினால செய்கிறார்களா அன்பு இல்லாம செய்கிறார்களா? அன்பினால்தான் வளாரினால். வளாருனா புரியுதா? புளிய வளாறு. அப்பர் சாமி கூட ஒரு வித்தாபாரத்தில் சொல்றாரு, ஓது வித்தாய் முன் அறவுரை காட்டி அமனரோடு என்றனை காது வித்தாய். ஓது வித்தாய் முன் அறவுரை காட்டி அமனரோடு என்றனை காது வித்தாய். அமனர்ல இருந்து என்னை பிரிச்சு விட்டார். அமனரோடு என்றனை காது வித்தாய் கட்ட நோய் விநீதித்து கலந்தொழி போது வித்தாய். இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணா சுவாமி இன்னமே தப்பு செஞ்சேன்னா புளிய வளாரால் போது உப்பார் உகப்பாய் முடிவாய் கட்சி ஏகப்பனை என்று அதனால வளாரி நாள் அடித்து வளாறு அடிச்சா பழியும் பழியும் சுரியணும். புரியுதா? வளார்னா புரியுதா? சாதாரண குச்சி அடிக்கிறது வேறப்ப வளாறு அடிக்கிறது பழியும் பழியும் தெரியுதா? வளாரி நாள் அடித்து தீய பந்தமும் பார்த்ததில் வரிவே யாரும். பார்க்க போனால் அந்த பிள்ளைகள் மேல வைத்த அன்பினாலே செய்கிறார்களே தவிர இந்த பிள்ளைகள் திருந்தட்டும் நல்ல பிள்ளைகளாக வரட்டும் உயர வேண்டும் என்பதற்காக பரிவினாலே இனிமேல் தவறு செய்யாது என்கின்ற காரணத்துக்காக செய்கிறார்கள் தவிர அன்பு இல்லாமல் பாட்டிலில் பரிவேயா. இந்த நீர் முறைமை என்போ ஈசனார். இந்த நீர் முறைமை என்போ துன்பத்தை கொடுக்கறானா? துன்பத்தை கொடுக்கறானா? அவன் அன்பினால்தான் கொடுக்கறான். இனிமேல் தப்பு செய்யாதப்பா, செய்த தப்புக்கு இந்த தண்டனை, அதனால இனிமேலு நீ திரும்பி நல்லதை செய் என்று அவன் அன்பினாலதான் செய்கிறான் தவிர அன்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் செய்யணும். இப்ப முகத்துல இருக்கிற மனசுல என்ன பண்றான் தெரியுமா? கஷ்டம் வந்துருச்சுன்னா கஷ்டம் வந்துருச்சு, சுகம் வந்துருச்சுன்னா தன்னால வந்துருச்சுன்னு நினைக்கிறான். கஷ்டம் வந்துருச்சுன்னா கடவுள் விட்டுக்கிறான். இல்ல புரியுதா? பல பேர் எப்படி சொல்றான்? சாமி சொல்லிட்டு சொல்றாங்களே. ஆகையனாரே, இப்படி இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முடியும் என்று கந்தபுராணத்திலே வெற்றிடு குறவாரான ஒரு பிள்ளைகள் தம்பால் நோயென்று ஒற்றிலே பிறரை கொண்டு உருது உயர் செய்து இருப்போம் மற்றவர் தம்பால் அன்போ வந்தோம். கந்தபுராணத்திலே பிள்ளைக்கு நோய் வந்துருச்சுன்னா அப்பன் டாக்டரா இருப்பான், அப்பன் டாக்டரா இருப்பான், அதுக்கு ஒரு கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்க அப்பா இருக்க மாட்டான், வேற ஒரு டாக்டர் உண்டா இல்லையா? தகப்பன் டாக்டர் தான் பெரிய சர்ச்சை தான், ஆனா நான் செய்ய மாட்டேன். என்ன காரணம்? மனசு அடுத்த சிவபெருமான் தப்பு செஞ்சிட்டோமா, அதுக்காக சிவபெருமான் நம்ம நேரம் அடிக்காம சூரபெருமானை விட்டு அடிக்க வச்சு சூரபெருமானை விட்டு நம்மளை அடிக்க வச்சிருக்கிறார் அப்படின்னு அதுல கந்தபுராணத்துல வரும். ஆகையினாலே இந்த நீர் முறைமை என்றோ ஈசானவாறு முடிவு, அதனாலே சிவபெருமான் எந்த வகையாலும் அனுக்கிரகம் செய்வான். இது நிக்கிரகம், நிக்கிரகம் செய்யறதுனா அனுக்கிரகத்துக்காகவே, நிக்கிரகம் செய்வதும் அணுக்கிரகத்துக்காகவே. அவனுடைய முக்கியமான தொழில் என்னவென்றால் அணுக்கிரகம். முக்கியமான தொழில் என்னவென்றால் சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், துரோபவம், அணுக்கிரகம். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், துரோபவம், முடிவு என்ன? அணுக்கிரகம். எது எது சிருஷ்டி எதுக்கு செய்யற? அணுக்கிரகத்துக்காகவே. திதி எதுக்கு செய்யற? அணுக்கிரகத்துக்காகவே. துரோபவம் எதுக்கு? சம்ஹாரம் எதுக்கு? அணுக்கிரகம். துரோபவம் எதுக்கு? அணுக்கிரகம். அணுக்கிரகத்துக்காகவே நான்கு தொழில், அந்த நான்கு தொழிலும் அணுக்கிரகத்துக்காகவே. இப்ப சரீரம் தந்திருக்கிறானா? சரீரம் தந்திருக்கானா? அணுக்கிரகம். காக்கறானா? அணுக்கிரகம். சம்ஹாரம் பண்றானா? அதுவும் அணுக்கிரகம். மறைக்கிறானா? அதுவும் அணுக்கிரகம். எல்லா அணுக்கிரகத்துக்காகத்தான் அந்த நான்கு தொழிலும். அதனாலே இப்படி எல்லாமே சிவபெருமான் செய்யறது, உயிரிழக்கு செய்யறது, அன்பினால செய்கின்ற அணுக்கிரக செயல்களே. தந்தை தாயர் தம்பிகள் வழியின் உடுகாத முதல்வரை தண்டித்தல் போல, முதல்வன் நிக்கிரகம் செய்தல் செயல் வகையால் விருளி போல பொன்னினும் கருத்து வகையால் அருளேயாம். செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டாம். மற்ற சமயவாதிகள் செயல்களே, அந்த மீமாஞ்சகர், செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டாம் என்ன? முயலும் இச்செயல் இங்கே முழுவதும் அழியும். அதையாலே செயல்களே பலத்தை செய்யும், செயல்களே பலத்தை செய்யும் என்று சொன்னால், இப்ப ஒருவருக்கு தானத்தை செய்கின்றோம், தானம் செய்கின்ற பொருள் அழியலாம், தானம் செய்கின்ற பொருள் அழியலாம், ஆனால் அந்த செய்த செயலினுடைய பயன் இருக்குதே அது அழிவு. ஆனா அந்த தானம் செய்தவனே அவனுக்கு பலன் தர மாட்டான். தானம் வாங்க நாம் பாரு, அவனே அந்த தானம் செய்தவனு பலன் தர மாட்டான். யாரு பலன் தர்றது? தானம் வாங்கினவ மறுபடி தானம் செய்தவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அதிகபட்சம் இல்லாதவனுக்கு தானே கொடுக்கறான், அப்படி இருக்கிறவன் கொடுத்தா கூட அவன் என்ன செய்ய முடியும்? அது வேற. தானம் செய்தவன் பலனை யாரு கொடுக்கற? நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டாம். நன்று தளரா வளர்ந்த தாழ்வுண்ட நிறை தலையால தாழ்ந்திருதலால் என்று சொன்னார் போல, செய்ததுக்கு பலன் உண்டு. தென்னை மரத்துல அடியில தண்ணியை ஊத்துறமா, அது காலில ஊத்துற, அது தலையினால தண்ணீரை ஊத்துறோம். காலில தண்ணியை ஊத்துறோம், அது தலையினால தண்ணீர். நம்ம விருந்தண்ணிய ஊத்துற அது சுவையான. தென்னை மரம் காலில தண்ணி ஊத்துறமா, விருந்தண்ணிய ஊத்துற சுவை இல்லாத தண்ணி, அது தலையினாலே பலன் கொடுக்கறது. அந்த தண்ணீரும் சுவையானது. நன்றி ஒருவருக்கு செய்த கால நன்றி என்று தருங்கள் என வேண்டாம். நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தாழ்ந்துருதலாம் என்பது அவைபாட்டு. ஆகையினாலே இப்படி செய்த வினையினுடைய பலன் கட்டாயம் வந்தே தீரும். ஆனா அந்த செயல்களே பலத்தை செய்யாது, தெய்வமே பலனை செய்யும். செயல்கள் பலத்தை தராது, செயலுக்குள்ளான பலத்தை தெய்வம் ஏற்றுத் தருகிறது. முயலும் இச்செயலில் இங்கே முழுவதும் அழியும். இங்கே பயன் அளிப்பவன் அழிந்தே பலன்களை பண்ணும், கெட்டே வயலிடும் தலையின்னும் மருந்து பின் பலிக்குமாவோ. அதனாலே மற்ற சமயவாதி மீமாண்டகர் முதலிய மற்ற சாதி சமயவாதிகள் இப்ப வயலில் இடுகிற தலை கெட்டு போய் பலர்ந்திருக்கிறது, வயலில் இடுகிற தலை கெட்டு போய் பலர்ந்திருக்கிறது, மருந்து கெட்டு போய் பலர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்களா? அதுக்கு சொல்றாரு, செய்கிடும் தலையந்தும் திரவியம் அதுவும் போல வைத்திடும் உய்த்திடும் செய்தியை கெட்டே உருவிக்கும் இரத்தையனின் வைத்திடும் சோறும் பாக்கும் மருந்தின வயிற்று மாய்ந்தார் வைத்திடும் பலமுனக்கும் மலமனான் வேறு உண்டோ. அதனால அந்த பொருள் கெட்டு போச்சுன்னு சொன்னா உண்ட பொருள் கெட்டு போகிறது, உண்ட பொருள் கெட்டு போகிறது என்று சொன்னால் அதனால் அதனால உண்டாகிற பலன் உனக்கு ஒண்ணும் கிடையாது. அது எப்படி சொல்றாருன்னா, ஒருவர் இட்ட அண்ண உண்டவன் வயிற்றிலே அடியப்பட்டால் அதனால அண்ண உண்டவனுக்கே அன்றி இட்டவனுக்கு ஒரு பயனும் இன்மையால். இட்டவனுக்கு சாப்பிட்டவனுக்கு தான் பசி தீருமே தவிர போட்டவனுக்கு என்னது? ஒண்ணு வராதா? வினை கெட்டு பயன் தரும் என்பது எவ்விடத்தும் பொருந்தாது. அதனால வினை கெட்டு பலன் தரும் என்பது பொருந்தாது. வினை கெடாது, வினை கெடாது. அந்த பொருள்களும் பொருள்களும் செய்த செயல் வினை கெடாது. அதே திரவிய ஓமை என்று செய்தி கட்டறவியங்கள் திரவிய விடத்தே இருந்து பலன் தரும் இம்மையம்மை பரவி நீ பார் நீரங்கி பாத்திர திட்டவெல்லாம் கரவிடும் இங்கே இங்கே பலன் கொடும் கருத்தினாரே. அதாவது நீரிலிட்ட தலதானம் முதலியன இம்மையிலே கெட்டுடிதலால் வினை கட்டு மறுமையிலே தானாக பயன்தரும் என்பது பொருந்தாது. இப்ப சரார்த்தம் முதலி இதெல்லாம் செய்கிறோம் அல்லவா, அந்த சரார்த்த காலங்களிலே தல தர்ப்பணம் முதலானதெல்லாம் பண்ணுகிறோம் அல்லவா, அந்த பொருள் எல்லாம் கெட்டு போகுது. அதனுடைய பயனை பிதிர்கெடுக்க எப்படி போய் சேரும்? இந்த எள்ளு கொண்டியா உடுக்கும், இந்த தண்ணி கொண்டியா உடுக்கும். எள்ளும் தண்ணீரை மந்திர விதி இப்படி செய்கிறோம், அதை வந்து தெய்வம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஒன்பதுல என்றார் போல தென்புலத்தார் பிதிர்கெடுக்காக தென்புலத்தார் என்கின்ற ஒரு வகையை படைத்திருக்கிறார் அஞ்சாமி. பிதிர்கெடுக்காக நாம் செய்கின்ற சதார்த்த முதலியவற்றிலே மந்திர வதிப்படி செய்கின்ற அந்த கிரியைகள்ல வருகின்ற பயன்களை வாங்கி கொடுக்க தென்புலத்தார்களை படைத்திருக்கிறார். நேரடியா தென்புலத்தார்கள் வந்து வாங்கிக்கிறது இல்லை, இவர்கள் வாங்கியே அவர்கள் கொடுக்கும். அதனால இந்த பொருள் கெட்டு போவோம், அது எள்ளு கெட்டு போவோம், தண்ணி கெட்டு போவோம், அந்த மந்திரம் கிடாது, அந்த மந்திரத்துக்குரிய தேவதையா இருக்கிறது வாங்கி அங்கே பலன் கொடுக்கும். ஆக நடுவில் தேவதை இல்லையானால் பலன் செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கிடந்து பின்னர் எய்தவே பலன்களேனும் எந்தனில் இருஞ்சுவர்க்கம் பொய்யர்வால் நரகம் பூமி குந்தியர் கிடந்து போந்த ஐயனை அழகிதும் சொல் இந்திரசாலமாய்த்தேன். அது எப்படி சொல்றாருன்னா, மேற்கூறிய நான்கு சீராடும் போன்றவர்கள் மீமாஞ்சகர் வினையே பயந்தன அதற்கு ஒரு கடவுள் வேண்டுவதில்லை, மறுப்பு வினை செய்த பொழுதே அழிந்து போதலால் அது பயந்தருதல் கூடாது. ஆசங்கை வினை கெட்டே பயந்தரும் தலை முதலியன கெட்டு பயந்தருமாறு போல மறுப்பு. ஒருவன் புசித்தற்கு நீ கொடுத்த உணவு அவன் வயிற்றில் சீரணமாகி கட்டமிடத்து உணவு கொடுத்த உனக்கு அதனால் வரும் பயன் யாதுமின்மையால் வினை கெட்டு பயந்தரும் என்பது எவ்விடத்தும் பொருந்தாது. அன்றியின் தலை முதலியன கிடந்த விடத்தே கெட்டு பயந்தருதனாலும் நீ இம்மையை செய்த வினை மறுமையில் பலன் தரும் என்று சொல்வதனாலும் உண்மை உனக்கு பொருத்தம் உண்டு. தலை கெட்டு பலன் தரும்னா அந்த வயலுக்கு தான் பலன் தரும், இன்னொரு வயலுக்கு போடாத வயல் பலன் தராது. அது போல இம்மையிலே தருமே தவிர மறுமைக்கு வராது, மறுமைக்கு வராது. இப்ப மறுமைக்கு வருதல்லவா, இம்மையில செய்தவனை மறுமைக்கு வருதல்லவா, அதனால அந்த உண்மை பொருந்தாது என்று சொல்லி அங்கனமாயின் இம்மையை செய்த வினை மறுமையை பயன் என்பது தருவது தரும் என்பதே அமையும். நீ செய்யும் தானங்கள் இங்கே கற்றொழிதலால் அவை மறுமைக்கன் பயந்தருதல் கூடாவா. அப்படி என்று வினை செய்தவரும் அதன் பயனை ஏற்பவரும் இம்மையிலும் மறுமையிலும் ஒருவராதலால் செய்தவனை கெட்டு செய்தவர் புத்தியில கிடந்து பின்பு சுவர்க்க நரகங்களில் பயந்தரும் மறுப்பு. மூலகங்களின் அனுபவத்திற்குரிய வினை பயனாகிய போகங்கள் வினை செய்தவர் புந்தியில கிடந்து பின்பு உலகங்களின் அனுபவத்துக்கு ஒரு என்பது சொல்லளவே என்று பொருளளவு ஆட்ட பொருளாக மாட்டாது. வினைக்கு பயனாவன சுவர்க்கம் நரகம் பூமி என்பவற்றில் உள்ள பலவேறு வகை போகங்களாம். இவையெல்லாம் புந்திய கிடந்து தோன்றும் என்றால் சொன்மாத்திரமன்றி முடியுமன்றி சொன்மாத்திரமாய் முடியுமன்றி பொருளாக மாட்டாது. அதனாலே வினைப்பயன் தருபவன் முதல்வனே என்பதை வலியுறுத்தல். வினைப்பயன் தருவது முதல்வனே. இதனாலே என்ன விளங்குகிறது என்றால், வினைப்பயன் தருபவன் முதல்வனே என்பதனாலே நாம் செய்கின்ற வினைகள் ஒரு கடுகளவு கூட விடாது கணக்கு போட்டு வச்சு, ஏன்னா வேற வேற அமைய விட மாட்டாங்கல்ல, கடுகளவு கூட அந்த வினையில பாக்கி இல்லாம அந்த வினை முடுவதற்கு பலனை தந்து வினைப்பயனை முதல்வனையே தருகிறான் என்கின்றபடியினாலே. இப்ப நம்ம கணக்கு போட்டோம்னா தப்பு தவறா போட்டுருவாங்க கூட குறைச்சால போட்டுருவோம், புரியுதா? அவன் போட்டான் நூத்துக்கு நூறு பெய்யும் சுத்தமா இருக்கும் கணக்கு, அப்படித்தானப்பா. அதனாலே அந்த வினையினுடைய பயனை கட்டாயம் தந்தே இருவான், தந்தே இருவான். அது தானஞ்சை பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி ஊனம் பின் உறவே காண்டும் பலமுருவிப்பான் வேண்டும் ஈனமில் செய்தி ஈச நெடும்பணியை நாம் செய்தால் ஊனங்கள் அதிக நோக்கி நுகர்விப்பன் வினை நோய்கிற. தானம் செய்யப்படும் பொருள்களும் அப்பொருள்களை ஏற்பவரும் அத்தானத்தை செய்பவரும் தானமாகிய அந்த நற்கருமும் பின்னர் அழிந்து போக காணப்படுதில்லை. அங்கன அழிவின்றி நின்று இவற்றின் பயனை அழிக்கும் ஒரு முதல்வன் வேண்டப்படும். தானம் செய்கின்றவன் அழிகிறான், தானம் வாங்கினவனும் அழிகிறான், புரியுதா? தானம் செய்த பொருளும் அழிகிறது, அடுத்த ஜென்மத்துக்கு இது எப்படி வரும்? அதுதான் முதல்வனே ஏற்றுக்கொண்டு தருகிறார். முதல்வனே வினையை ஏற்றுக்கொண்டு பலனை தருகிறான் என்பதற்கு தான் இப்படி ஒரு அஞ்சாறு பாட்டு வலியுறுத்தி சொல்கிறார். காரண காரியத்தோடு ஆசங்கை மறுப்பு. ஆசங்கன்னா வினையே பலம் தரு என்பது ஆசங்கை. வினையே தராது, வினை ஏற்றுக்கொண்டு முதல்வனையே தருவான். தான் முதலிய கர்மங்கள் முதல்வனால் விதிக்கப்பட்ட விதிகளா, இவற்றை நாம் செய்யும் இடத்த அவற்றால் ஆகிய புண்ணிய பாவங்களிலிருந்து அப்புண்ணிய பாவங்களின் பயனை முதல்வனே தருவன். உலகு உடல் கரணம் காலம் உருவலம் நெயதி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் நிலவிடா நிமிதாம் என்று நனைந்துயில் நிறுத்திக் கொள்ள அலைகளா அறிவனான அனைத்திலும் அருளினாரே. அதாவது வினைப்பயன்களையும் தனுக்கரணாதிகளையும் முதல்வன் தனது ஆணையால் உயிர் எடுத்து விட்டுவார். அது எப்படின்னா உலகு உடல் கரணம் காலம் உருகின்ற பலம் நெய்தி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது. இத்தனையும் நாம் கண்மம் பண்றோம்னா இத்தனையும் உடல் வேணும், உடல் வேணும், அதற்கு மேலே கரணங்கள் வேணும், காலம் வேணும், அதுக்குண்டான பலம் வேணும், நெய்தி வேணும், செய்தி வேணும், இத்தனையும் கொண்டுதான் ஒரு காரியத்தை பண்ணுகிறோம். இத்தனையும் ஒரு காரியத்தை பண்ணுகிறோமானால் நிலவிடாது இவதாம் என்று இதை எல்லாம் நிலவில் நிலைத்திருக்காது சென்று நனைந்து உயிர் நிறுத்திக் கொள்ளா. இது செய்வோம் என்று இந்த உயிரான நிறுத்திக் கொண்டு அடுத்த ஜென்மத்தில இப்ப செய்ய புண்ணியத்துக்கு அடுத்த ஜென்மத்தில பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த ஜென்மத்தில இது பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நமக்கு தெரியுமா போன ஜென்மம் எங்க இருந்தோம் தெரியுமா? தெரியுமான்னு ரொம்ப கட்டிக்காரன கேட்டுக்கோ. யாருக்கும் தெரியும் முன்ன எங்க இருந்தோம் என்ன செய்வோம் என்பது யாருக்கும் தெரியும். அந்த ராமாயணத்துல வச்சு ஒரு கதை சொல்லுவாரு, வாலிய மறைஞ்சு கொண்டாரா ராமரு சொன்னாரா, அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணனா பிறந்து அந்த ஆலமரத்துக்கு அடியில எல்லாரும் போனவர்கள் துவாரக ஜனம் போயிருச்சு, அஸ்தனாபுர ஜனம் எல்லாம் போயிருச்சா, விஷனத்தோட ஒரு காலை மேல வச்சு படுத்திருந்தாரா ஆலமரத்துக்கு அடியில, மரவில ஒரு வேடன் அவருடைய காலை பார்த்தேன் பச்சின்னு சொல்லி அப்ப போட்டான் கிருஷ்ணனுடைய கால். அது வழியா சீவன் போயிடுச்சு. அதை முதுமொழிமல் வைப்புங்கிற நூலு முனை நாள் இருந்த கண்ணன், முத நாள் இருந்த கண்ணன் முக்கணருக்கு ஆட்பட்ட வனசரனால் மாயும் மறுநாள். நேத்து இருந்தான் கண்ணே இன்னைக்கு மாண்டு போனான். அது முக்கணருக்கு ஆட்பட்ட வனசரனால், முக்கணருக்கு ஆட்பட்ட வனசரன் என்றால் முக்கணனை தப்பாது திரிகாலமும் பூ செய்கின்ற வாலி. வாலி நான்கு சமுத்திரத்திலேயும் சென்று பூ செஞ்சிருக்கு, அப்புறம் சாப்பிட போவான். நான்கு சமுத்திரத்துக்கு ஆகாயப்படியா பறந்து போய் பூஜை பண்ணி புட்டுத்தான் அப்புறம் சாப்பிடுவான். பூஜைய வாலி ரொம்ப கிடைக்காரன் தெரியுமா உங்களுக்கு? ராவணனும் பூசக்காரன் வாலியும் கிடைக்காரன், வாலி ராவணன் பூசன். அது என்ன காரணம் தெரியுமா? அப்பா ராமன் ராவணன் மேல அம்ப போட்டாரு, அவன் பிடுங்க முடியல பொத்துட்டு போயிச்சு, வாலியை பிடிச்சி எடுத்து பார்த்து வாலி அம்ப எடுத்து பார்த்து அதுல ராமன் எழுதிருச்சு. ரெண்டா நீயே அவ்வளவு அக்கறம் பண்ற மறைஞ்சிருந்து சரியான அந்த இடம் ரொம்ப உச்சகட்டமாக. ஆகையினாலே அப்படி முன்ஜென்மத்திலே மறைந்திருந்து இவன் அவனை கொன்றான், அவனே வேடனாக மறுபடி பிறந்து வாழி. அதான் முனைநாள் இருந்த கண்ணன் முக்கணருக்கு ஆட்பட்ட வனசரனால் மாயும் எனலால் எனலா நெருநல் உலக ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலக என்பது அந்த முதுமொழிகள். ஆகையினாலே முன்னே செய்தது பின்னே வந்து முற்பகல் செய்யும் பிறர்க்கண்ணா முற்பகையும் தமக்குண்ணா பிற்பகல் தாமே. இல்ல புரியுதா? பல நூல் வருது இல்ல, இதுல ஆதாரமா வருது இல்ல. ஆகையினாலே இப்படி வினை கட்டாயம் பலன் தரும். அது யார் கொடுக்கிறார்? வினையே தராது, வினையை கணக்கு போட்டு கொடுக்கிறவன் சிவன். ஊட்டுவிப்பான் அறிவன் ஆணை அனைத்திலும் அருளினாலே. அப்புறம் சொல்றாரு பாரு ஒரு பாட்டு, இது 113வது பாட்டு. இந்த பாட்டை கேட்டு பாரு. இந்த பாட்டு எப்படிப்பட்டதுன்னா சிவபக்தர்களுக்கு, சிவபக்தர்கள் கட்டுகிற மாளிகைக்கு. அவர் என்ன மாளிகை கட்டுகிறார்கள்? திருவருளாகிய மாளிகையை கட்ட நினைக்கிறார்கள். திருவருளாகிய மாளிகையை கட்ட நினைக்கிறார்கள். அந்த மாளிகையை கட்டுவதற்கு அடித அஸ்வாரம் பொண்ணும் இல்ல, அஸ்திவாரம் பேஸ்மட்டம். அந்த பேஸ்மட்டம் என்னன்னா சொல்றாரு, பேஸ்மட்டம் ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அடுக்கலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தலாதி இடுக்கலா அறங்கள் ஆனால் இறங்குவான் படைய. இதுல எத்தனை வருது? எத்தனை வருது சொல்ல முடியுமா? 16. ஒடுக்கம் அன்பு அருள் அசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கலா தவம் தானம் வந்தித்தல் வனங்கள், வாய்மை, அடுக்கலா துறவு, அடக்கம், அறிவு, அச்சித்தல். 16 இலக்கணங்கள், 16 வாக்கியங்கள், 16 இலக்கணங்கள். அது ஒடுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்க, அறிவுடு, அச்சித்தலாடி, இடுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியறங்கள். இப்படி ஒடுக்கத்துல ஆரம்பிச்சு அச்சித்தல் முடிக்கிறது. ஒடுக்கத்துல ஆரம்பிச்சு ஒடுக்கம் விடுப்பந்தரலால் ஒடுக்கம் உயிர்வோம்பு புரியுதா? எது விடுப்பந்தரம்? விடுப்பம் என்றால் உயர்வு, அது உயிரை ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீல. சிவபக்தர்களுக்கு அவசியமா இருக்க வேண்டியது, சிவபக்தர்களுக்கு அவசியமா இருக்க வேண்ட 16 இலக்கணம். வடுக்கிலாத்தவம், தானங்கள், வந்தித்தல், மனங்கள், வாய்மை, அடுக்கலா துறவு, அடக்கம், அறிவு, அச்சித்தலாடி, இடுக்கலா அறங்கள். இது குற்றமில்லாத அறங்கள். இது உனக்கு ஆனால், இது உனக்கு ஆனால், உனக்கு இருக்குமானால் இறங்குவான். ஒடுக்கம் முதலிய அறஞ்சீவார் யாவருக்கும் வேண்டப்படும் பொது நன்மைகள் இவை இணையம் நயமங்கள் என்றும் இரண்டிலும் அடங்கும். இவை நியமம் நயமம் என்றும். நியமம் என்றால் தள்ள வேண்டியது, நயமம் என்றால் கொள்ள வேண்டியது. நியமம் என்றால் செய்யக்கூடாதது, நயமம் என்றால் செய்ய வேண்டும். நித்தலும் நயமம் செய்து நீர்மலர் குரு சித்தம் என்ற வல்லாத்தொடங்கி வன்கோயில் என்பார் ஞானசம்பர்க்கர். அதனாலே இது செய்ய வேண்டியது, இது செய்யக்கூடாது. அதனாலே இந்த பாட்டில 16 இலக்கணங்கள் சொல்லுகிறார். இந்த 16 இலக்கணங்களும் சிவபக்தர்களாக இருக்கிறவர்களுக்கு அவசியமா இருக்க வேண்டும். இது இல்லாமல் சிவபக்தி வளர்ந்துடும். சிவபக்தி இனாலே நீ மாடிகை கட்டலாம் நினைக்கிறவாரு நடக்காது. இது அஸ்திவாரம் விழுந்துடும். அஸ்திவாரம் சரியா போடலன்னா மாடி நிற்காது, நெல் புரியுதா? அதனாலே இப்படிய உடுக்க, அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அடுக்கலா துறவு, அடக்க, அன்போடு, அச்சித்தலாதி, இழுக்கலாரங்கள், குற்றமில்லாத இழுக்கனா குற்றமில்லாத. ஆனால் உனக்கு ஆனால் இது இருக்குமானால், உனக்கிட்ட இது இருக்குமானால் இறங்குவார். இது நல்ல பணி அறங்கு, இதெல்லாம் அறங்கு அப்படின்னா புரியுதா? அதனால முதல்ல அடிப்படை நன்றா உணவாக்கு காயங்கள் சுத்தமாக இருக்க வேணும். இந்த மாதிரி உபசாரம் இருக்கணும், உறவு இருக்கணும், சீதம் இருக்கணும், தவ இருக்கணும், தானம் இருக்கணும், வந்திக்கணும், வணங்கணும், அடக்கம் இருக்கணும். அடக்கம் அமரலுக்கும் அடங்காமை ஆறிடும் விளங்குதா? ஆகையினால இப்படிப்பட்ட அடிப்படை பண்புகள், இது பண்புகள். அறம்போலும் ஊர்மையிலேயும் அறம்போலும் ஒரு மக்கள் பண்பு இல்லாதவர் என்பார் திருவள்ளுவர். அறம்போலும் ஊர்மையிலேயும் அறம்போலும் மக்கள் பண்பு, இது மக்கள் பண்பு கூறியது கூட. சிவபக்தனுக்கும் வேண்டியது சாதாரண மனிதருக்கு உண்டான. ஆக சிவபக்தனுக்கு அவசியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் மேலே மாடி கட்ட போறான். மாடி கட்ட போறதுனால இந்த அடிப்படை நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கு மேல வர்றதுதான் ரொம்ப விசேடங்கள், உச்சகட்டமான விசேடங்கள், சமாச்சாரங்கள்லாம் நிறைய உள்ளது. அதை தவறாக கேட்க வேணும்னு சொல்லி செம்பு ஏழுவரை அகிலாண்டேஸ்வரி வேண்டிக்
கொள்ளாது. நான் மறை அறங்களோங்கரற்றவும் வேண்டிமல்ல மேன்மையோள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம் பார்வதி பதே.